الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஹுதுபா உரையில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் யார் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற பெயரை பொறுத்தவரை நபிகள் நாயகத்துடைய காலத்தில் குர்ஆன் வஹியாக அருளப்பட்டது அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் இல்லை என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல்வேறு பள்ளிகளுக்கு நாம் செல்கிற போது பல பள்ளிகளில் எப்படி போர்டு போட்டு வச்சிருப்பாங்கன்னு சொன்னா, இது சுன்னத்துவல் ஜமாத்தி சார்ந்த பள்ளி வாசல் என்று போர்டு போடுறாங்களா இல்லையா? இந்த சுன்னத்துவல் ஜமாத்திங்கிற இந்த பதம், இந்த வார்த்தை நபிகள் நாயகத்துடைய காலத்தில் ஆளப்படாத, சொல்லப்படாத, குர்ஆன் ஹதீஸ் இல்லாத ஒரு புதிய வார்த்தை என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை ஏன், எப்போது உருவாக்கப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவங்களுடைய காலத்திலேயே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற இந்த வார்த்தை பரவலாக புலங்கப்பட்டது. ஏன் புலங்கப்பட்டது தெரியுமா? அன்றைக்கு ஹலீஃபாக்குடைய பிந்திய காலடைச்ச ஆட்சி காலத்தில், உதாரணமாக உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் அப்துல்லா பின் சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன், அந்த யூதன் தன்னை முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்காக இருந்தான். இவன் என்ன செய்தான் என்று சொன்னால், முஸ்லிம்களை பிளவுபடுத்த வேண்டும், முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு விட்டால் மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொள்வார்கள். ஏன் என்று சொன்னால், இஸ்லாமிய இரண்டாவது கலீபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு வெள்ளை மாளிகையை வீழ்த்தினார்கள். இன்றைக்கு வெள்ளை மாளிகை என்று சொல்லப்படுகிறது. வெள்ளை மாளிகை என்று சொன்னால், ஒரு மாளிகையில் ஒரு அரசர் உட்கார்ந்து கொண்டு உலகத்தை ஆட்டி படைக்கிறார் என்று சொன்னால், அந்த மாளிகையை வந்து வெள்ளை மாளிகைக்கு வாங்க. அன்னைக்கு இன்னைக்கு வந்து அமெரிக்கா வெள்ளை மாளிகை. நபிகள் நாயகத்துடைய காலத்தில், கலீபா உமர் பின் கத்தாபுடைய காலத்தில் அமெரிக்கா என்ற ஒரு நாடே இல்லை. அன்றைக்கு வெள்ளை மாளிகை எது என்று சொன்னால், பாரசீகத்தில் கிசரா என்ற ஒரு அரசர் இருந்தார். கிசரா என்ற அரசர் தான் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தார். நபிகள் நாயகர் அலி செல்லமே அந்த கிசரா இருக்கிறாங்களே, அந்த மாளிகையை வந்து வெள்ளை மாளிகை என்று அறிவித்த ஹதீஸை இமாம் நஸை ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபுல வந்து பதியப்பட்டிருக்கிறாங்க. அப்ப எந்த நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்கிறதோ, எந்த நாட்டின் அதிபர் உலகத்தை ஆளுகிறாரோ அவர் தங்குகிறாரு, அதை வந்து அல் கசுர் அரபியில அல் கசுர் அபுயல் வெள்ளை மாளிகை என்று சொல்வார்கள். அப்ப இரண்டாவது கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்தில் பாரசீகம் வீழ்த்தப்பட்டது, வெள்ளை மாளிகை வீழ்த்தப்பட்டது. இந்த பாரசீகத்தை சஹாபாக்கள் வெற்றி கொண்டாங்களே, அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், முஸ்லிம்கள்ட இருந்த ஒற்றுமை. இன்றைக்கு நாம் வேறுபட்டிருக்கிறோமே, சிதறிக்கப்பட்டிருக்கிறோமே, இது மாதிரி இல்லாம எல்லா முஸ்லிம்களும் ஒன்றுபட்டிருந்தார்கள். அந்த ஒன்றுபடுதல், அந்த ஒற்றுமை அன்றைக்கு வெள்ளை மாளிகை வீழ்த்திருக்கிறது. இதை பார்த்த அப்துல்லா பின் சபா என்ன பண்ணான்னு சொன்ன, முஸ்லிம்களை பிரிவுபடுத்த வேண்டும், எப்படி பிரியப்படுத்துவது? ஒவ்வொன்றையும் பகுத்தறிவோடு நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னா முஸ்லிம்கள் பகுத்தறிவோடு யோசிச்சு பார்ப்பாங்க. எதையெல்லாம் சொன்ன அப்படி சொன்ன, ஒரு ஆயத்தை சொல்லணே, ஒரு ஹதீஸ சொல்லணே, அந்த ஆயத்துக்கு மாற்றமான அறிவை சொல்லணே, ஹதீஸுக்கு மாற்றமான அறிவை சொல்லணே. உதாரணமாக இந்த அப்துல்லா பின் சவா எப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கினான் என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு நபியாக இருந்தவங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவ என்ன சொல்றான்னு சொன்னா, மக்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்பான், ரசூல்லா வந்து சிறந்தவங்களா, ஈசா நபி வந்து சிறந்தவங்களா அப்படின்னு கேள்வி கேட்பான். கேட்டா மக்கள் சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் நபி, ரெண்டு பேரும் சிறந்தவங்க தான், ஆனா ரெண்டுல ஃபர்ஸ்ட் யாரு, ரசூல்லா தான் சிறந்தவங்க அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. இவன் அந்த மக்கள்கிட்ட கேட்பான், அப்ப ரசூல்லா தான் சிறந்தவங்கன்னு சொன்னா, ரசூலுல்லா விட ஈசா நபி வந்து சிறப்புல கம்மின்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் மரணிக்கவில்லை, நபிகள் நாயகம் மரணித்து விட்டார்கள் என்கிற இந்த கொள்கையை எப்படி உங்களுடைய அறிவு ஏற்றுக் கொள்கிறது என்று கேள்வி கேட்டான். அப்புறம் அடுத்த கேள்வி கேட்போம், ரசூலுல்லா சிறந்தவங்க, ஈசா நபி அதுக்கு பின்னாலதான், அப்படிப்பட்ட நபிகள் நாயக மறுபடி இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க, ஈசா நபி என்ன பண்ணுவாங்களா, மறுபடியும் வருவாங்க என்கிற இந்த கொள்கை எப்படி அறிவு ஏற்றுக் கொள்கிறது என்று அவன் கேட்டான். இந்த மாதிரி மார்க்கத்திற்கு மாற்றமாக, இஸ்லாமிய அகீதா அடிப்படைக்கு மாற்றமாக பகுத்தறிவு பகுத்தறிவு என்று சொல்லி ஒரு வழிகட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கினான். அந்த வழிகட்ட கூட்டம் ஒவ்வொன்றையும் ஆயத்துகளை எடுத்து வைத்துக் கொண்டு, ஹதீசுகளை எடுத்து வைத்துக் கொண்டு, அந்த ஆயத்து ஹதீசுகளை பகுத்தறிவோடு உரசி பார்ப்பார்கள். அந்த ஆயத்தை பகுத்தறிவு ஏற்றுக்கொண்டால் அந்த ஆயத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வசனத்தை பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் வசனத்திற்கு மாற்று அபிப்பிராயம், மாற்று வியாக்கியானம் சொன்னார்கள். இது ஆயத்தாக இருந்தால் மாற்று கருத்து, மாற்று வியாக்கியானம். அதே சமயத்தில் பகுத்தறிவுக்கு மாற்றமான ஹதீசுகளாக வந்துவிட்டால் இது ஹதீசுகளே இல்லை என்று தள்ளுபடி பண்ணினார்கள். இப்படி பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கினது யாரு, அப்துல்லா பின் சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர் உருவாக்கினான். இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் சில முஸ்லிம்கள் வழிகட்டு போனாங்களே, தடமுரண்டு போனாங்களே, இவருடைய கருத்தை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார்களே, அப்படி ஏற்றுக்கொண்ட காரணத்தால அன்றைக்கு வாழ்ந்த பெரிய பெரிய இமாம்கள், உதாரணமாக இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு அலைஹி, அவங்க தங்களுடைய வாதங்கள்ல, தங்களுடைய வார்த்தைகள்ல அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற வார்த்தையை அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. எப்படி சொல்லுவா, ஒரு கொள்கையை சொல்லிவிட்டு, அதாவது சுன்னத்து வந்து இப்படித்தான் சொல்கிறது, ஜமாத்தும் இப்படித்தான் சொல்கிறது. சுன்னத் என்று சொல்லுவாங்க தெரியும், சுன்னாடா என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம் வந்து சுன்னா. ஜமாத் என்று சொன்னால் எந்த ஜமாத் சொல்லுவாங்க, சஹாபாக்குடைய ஜமாத், அதுல சுன்னத்து வல் ஜமாத் என்று சொன்னால் சுன்னா என்று சொன்னா நபிகள் நாயகத்துடைய சொல் செயல் அங்கீகாரம். ஜமாத் என்று சொன்னால் சஹை ஜமாத்து சஹாபா, சஹாபாக்குடைய ஜமாத். இந்த வசனத்தை இப்படித்தான் புரிந்து கொண்டார்கள் சஹாபாக்கள், இந்த ஹதீஸுகளை இப்படித்தான் புரிந்து கொண்டார்கள். எனவே சஹாபாக்கள் குர்ஆனை எப்படி புரிந்து கொண்டார்களோ, சஹாபாக்கள் ஹதீஸுகளை எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக புரிந்து கொள்வது வடிகேடாக இருக்கிறது என்று சொல்லி இந்த அஹமது பின் ஹம்பல் போன்ற முஹத்தீதிகள் எல்லாம் இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. என் அருமை சகோதரர்களே, நாம் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், சுன்னாவை பின்பற்றுவது எவ்வளவு அவசியம் என்பதை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 7272 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ஒரு அரசர் அப்துல் மலிக் பின் மர்வான் என்று சொல்லக்கூடிய பனு உமையாவுடைய ஆட்சி காலம், 4 ஹலீஃபாக்களுக்கு பிறகு பனு உமையா என்கிற ஒரு குடும்பம் ஆட்சி பண்ணியது. இந்த பனு உமையாவுடைய ஆட்சியில் ஒரு அரசர் ஒரு கலீஃபா யார் என்று சொன்னால், கலீஃபா பேர் என்ன, அப்துல் மலிக் பின் மர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் இருந்தார். அவருடைய காலத்தில் ஒரு பெரிய சஹாபி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னைக்கு ஹயாத்தா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அரசர் வந்து அரசர் ஆயிட்டாரு, கலீஃபா ஆயிட்டாரு, கலீஃபா கையில பையாத்து பண்ணமே, அப்படி பையாத்து பண்ண யாரு போறதுன்னு சொன்ன, இந்த உமர் பின் ஹத்தாபுடைய மகன் இருந்தாங்களே அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க போய் பையாத்து பண்ண போறாங்க. அப்படி பையாத்து பண்ணுகிற போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அப்துல் மலிக் பின் மர்வான் என்ற அரசர் இருந்தாரு, அந்த அரசரை பார்த்து சொன்னார்கள், உகிர்ரு லக்க பிஸ்மை வ தாஅதி, அலா சுன்னத்தில்லாஹி வ சுன்னத்தி ரசூலிஹி, அரசர் அவர்களே நான் உங்களுக்கு கட்டுப்படுவேன், நான் எதுவரை உங்களுக்கு கட்டுப்படுவேன் என்று சொன்னால் அலா சுன்னத்தில்லாஹி வ சுன்னத்தி ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுபறை, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுபறை, நான் என்ன செய்வேன், உங்களுக்கு கட்டுப்படுவேன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை கட்டுப்பட மாட்டேன் என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அப்துல் மலிக் பின் மர்வான் என்ற அரசர் இருந்தாரே அந்த அரசர்கிட்ட நேரடியா சொன்னாங்க என்று சொன்னால், அவ என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்படுவது எவ்வளவு அவசியம் என்பதற்கு இந்த ஹதீஸ், இந்த வரலாறு சான்றா இல்லையா? மட்டுமில்லாம இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 7300வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. மன் அஹதத ஃபீஹா ஹதஸன் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிக்கதி வன்னாஸ் அஜ்மயீன். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதுசு புதுசாக எவர் கண்டுபிடித்தாரோ, புதுசு புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டது, அதை யார் பின்பற்றுகிறாரோ அந்த பிதாத்திகள், எவன் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கம் என்ற பெயரால், இஸ்லாம் என்ற பெயரால் புதிதாக கண்டுபிடித்தானோ, கண்டுபிடித்தானே அவன் மாத்திரமல்ல, கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புதியவைகளை விதாட்டுகளை ஒருவன் பின்பற்றுகிறானே, அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் எவ்வளவோ பெரிய பாவிகள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி எச்சரிக்கை பண்றாங்க, லைனத்துல்லாஹ், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லைனத் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய நாசம் இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய நாசம் மாத்திரம் அல்ல, வல் மலாயிக்கத்து மலக்குடைய லானத்தும் அவர்கள் மீது இறங்குகிறது. வன்னாஸ் அஜ்மயீன், எல்லா நல்லவர்கள் சபிப்பதற்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய சாபம் அந்த மக்கள் மீது இறங்குகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களை சபிச்சுக்கிறாங்களே, யாரை சபித்தாங்க, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கம் என்ற பெயரால் யாரு கண்டுபிடிச்சாங்களோ அவர்களை, யாரு பின்பற்றாங்களோ, விதாத்த கண்டுபிடிச்சாங்களே, விதாத்த பின்பற்றாங்களே, அவங்களை வந்து அல்லாஹ் சபிக்கிறான், அவர்களை மலக்குகள் சபிக்கிறார்கள், அவர்களை மக்களும் சபித்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை பதிவு பண்றாங்க. அவர் சொன்ன, அப்ப சுன்னாவை பின்பற்ற வேண்டுமே தவிர சுன்னாவிற்கு மாற்றமாக பின்பற்ற கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸ் எல்லாம் ஆதாரமா இல்லையா? இப்ப ஒண்ணு வந்து அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று சொன்னால் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதே மாதிரி பாத்தீங்களாக்கே ஐ ஜமா, ஜமானா என்ன, ஜமாத்து சஹாபா இல்லையா, இந்த ஜமாத் அந்த ஜமாத்து இஸ்லாம் பின்பற்ற சொல்லல, எந்த ஜமாத்து சொல்லுது, ஜமாத்து சஹாபா. உதாரணமாக சில விஷயங்கள் குர்ஆனில் நீங்கள் பார்க்க முடியாது, ஹதீஸ்களில் நீங்கள் பார்க்க முடியாது, குர்ஆன் சுன்னாவில் அதை பற்றிய செய்திகள் இல்லை என்று சொன்னால் நீங்க மூணாவது எங்க போவனே, முதல்ல குர்ஆனு, ரெண்டாவது ஹதீஸ், குர்ஆன்ல அதை பத்தி ஒண்ணுமே இல்ல, ஹதீஸ்கள்ல என்ன இல்ல, அதை பத்தி ஒண்ணுமே இல்ல என்று சொன்னால் நீங்கள் எந்த ஜமாத்தை பின்பற்றுவது, நீங்க ஒரு ஜமாத் வச்சிருப்பீங்கள, ஒரு இயக்கத்தை, அந்த இயக்க அந்த தலைவர்களை நீங்கள் பின்பற்றாமல் எதை பின்பற்ற வேண்டும், ஜமாத்து சஹாபா, சஹாபாக்கள் இது விஷயமா என்ன சொன்னாங்க என்று நீங்கள் பார்க்க வேண்டும். உதாரணமாக ஜக்காத்துல் ஃபித்ர், இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் இருக்கா இல்லையாக, இது வந்து கட்டாய கடமை என்பதில் மாற்று கருத்து அல்ல, தெளிவாக ஹதீஸ் இருக்குது. ஜக்காத்துல் ஃபித்ருடைய கடைசி நேரம் எது, மக்கள் பெருநாள் தொழுக தொழுகிறாங்களே அதற்குள் கொடுத்து விட வேண்டும் என்பது நேரடியான ஹதீஸ். நான் கேட்கிறேன், ஜக்காத்துல் ஃபித்ருடைய குடுக்கிறமே அது ஆரம்ப நேரம் என்ன என்று குர்ஆனில் இருக்கிறதா, ஜக்காத்துல் ஃபித்ர் பெற என்னைக்கு நோம்பு, என்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்கேயாவது குர்ஆனில் இருக்குதா? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸுகள்ல நோம்பு 20ல கொடுங்க, நோம்பு 25ல கொடுங்க, 27ல கொடுங்க, ஹதீஸ் நீங்க தேடி பார்த்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஹதீஸ்லயும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கக்கூடிய அந்த ஆரம்ப நேரம் இருக்கிறதே அது குர்ஆன் சுன்னா விலை இல்லை. அப்படி இல்லைங்கிறனால நம்ம எங்கதான் போய் பார்க்கணும், மூணாவது ஜமாத்து சஹாபா, சஹாபாக்கள் ரீசியமாக என்னமா சொன்னார்களா என்று பார்க்க வேண்டும். இதை நானாக சொல்லவில்லை, இமாம் புகாரி போன்ற பெரிய பெரிய முஹத்தீதுகள் இதை சொல்றாங்க. அப்ப எப்ப கொடுக்கணும் என்று சொன்னால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை சொல்றாங்க, இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியில அந்த இதை பதிவு பண்றாங்க, நீங்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பது பெருநாள் தொழுகைக்கு, பெருநாளைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்து விடுங்கள், ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து விடுங்கள். ஒரு நாளைக்கு முன்னால அது ரெண்டு நாளைக்கு முன்னால என்ன செஞ்சிருங்க, அந்த ஃபித்ரா ஜகாத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொல்றாங்களே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் புகாரி வந்து பதிவு பண்றாங்களே. அப்ப இந்த ஜகாத்துல் ஃபித்ரை எப்போது கொடுக்க வேண்டும், ஆரம்ப நேரம் குர்ஆன் சுன்னாவில் இல்லை, குர்ஆன் சுன்னாவில் இல்லாத காரணத்தால எங்க போய் பார்க்கணும், ஜமாத்து சஹாபா என்ன பண்ணாங்க பார்க்க வேண்டும். இதை நானாக சொல்லவில்லை, திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வே சொல்கிறான். திருமறை குர்ஆனில் சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது அத்தியாயத்தின் நூறாவது வசனம், அந்த ஒன்பதில் நூறை நீங்கள் படித்து பாருங்கள் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே. அந்த ஆயத்தை நீங்கள் படிப்பது மாத்திரமல்ல, இன்னைக்கு நிறைய தமிழ்நாட்டு மக்கள் வழிகட்டு குர்ஆன் சுன்னா என்ற போர்வையில், தௌஹீத் என்ற போர்வையில மக்கள் வழிகட்டு போறாங்கன்னு சொன்ன, இதை பற்றிய ஞானம் இல்லாதது இந்த ஒன்பதாவது ஆய சூராவுல நூறாவது ஆயத்து இருக்குது, இதை பற்றிய அறிவு இல்லாதது, இதை நீங்கள் தர்ஜுபாவில் மாத்திரம் படிக்காமல் இப்னு கதீர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தஃப்ஸீர் கிதாபு, அந்த தஃப்ஸீரை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அதில் அல்லாஹ் பேசுகிறான், والسابقون الاولون من المهاجرين والانصار والذين اتبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه والسابقون الاولون من المهاجرين والانصار எவர்கள் எந்த முஹாஜிர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, எந்த அன்சாரிகள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, முஹாஜிர் அன்சார்னா யாரு, இப்ப உள்ள நம்ம கிடையாது, யார் முஹாஜிர், மக்கா மக்கத்து சஹாபாக்கள் முஹாஜிர்கள், அன்சாரிகள் யாரு, மதினத்து சஹாபாக்கள் அன்சாரிகள். இந்த முஹாஜிர்கள் இந்த அன்சாரிகளை அல்லாஹ் புரிஞ்சு கொண்டான் என்று சொல்லிவிட்டு, வல்லதீன அத்தபவுஹும் பிஹஸானின், இந்த முஹாஜிர்களை இந்த அன்சாரிகளை நல்ல விஷயங்களில் யார் பின்பற்றினார்களோ அவர்களையும் அல்லாஹ் புரிஞ்சு கொண்டான். என் அருமை சகோதரர்களே, இந்த ஆயத்தை நீங்கள் மறுபடியும் படித்து பாருங்கள், அன்சாரிகளை அல்லாஹ் புரிஞ்சு கொண்டான் மாற்று கருத்து அல்ல, முஹாஜிர்களை அல்லாஹ் புரிஞ்சு கொண்டான் மாற்று கருத்து அல்ல. அப்புறம் அல்லாஹ் சொல்றா, வல்லதீன அத்தபவுஹும் பிஹஸானின், இந்த முஹாஜிர்களில் இந்த அன்சாரிகளில் நல்லவற்றை யார் பின்பற்றினாங்களோ அவங்களை அல்லாஹ் என்ன செஞ்சான், புரிஞ்சு கொண்டான். அவர்களுக்கு அவர்களுக்கு சுருக்கம் இருக்கிறது, அந்த சுருக்கத்திற்கு கீழே சதா ஆறுகள் ஓடிய வண்ணமாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நல்ல விஷயங்களாக இருந்தால் நீங்கள் ஜமாத்து சஹாபாவை பின்பற்றுங்கள், சுன்னத்து ஜமாத்துங்கிறாங்களே சுன்னாவை பின்பற்ற வேண்டும். அப்புறம் ஜமாத்துல எந்த ஜமாத்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜமாத்துகள் அல்ல, அன்னைக்கு இருந்தது அது மாதிரியான ஜமாத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆனிலே சூரத்து தௌபாவுடைய நூறாவது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அப்படி பேசிவிட்டு நீங்கள் அந்த ஜமாத்தை பின்பற்றவில்லை என்று சொன்னால், எந்த ஜமாத்து, ஜமாத்து சஹாபாவை நீங்கள் நல்ல விஷயங்களில் எவன் பின்பற்றவில்லையோ அவன் பாவி, அவன் நரகவாசி என்பதை சேர்த்து பேசுகிறான். திருமறை குர்ஆனின் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய நாலாவது அத்தியாயத்தின் 115வது வசனம், என் அருமை சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்பதாவது சூராவுல நூறாவது ஆயத்தை எப்படி படிக்க சொன்னோ அதே மாதிரி நிசாவுடைய சூறாவுல நாலாவது சூறாவுல 115வது வசனத்தை நீங்கள் தர்ஜுமாவில் மாத்திரம் படிக்க வேண்டாம், இப்னு கதீர் என்று சொல்லக்கூடிய அழகான தஃப்ஸீர் கிதாபு, அதை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் அல்லாஹ் பேசுகிறான், வமன் யுஷாக்கிர் ரசூல மின் பாதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபிய கைர சபீலில் முஃமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம் வசாத் மஸீரா. யார் நபி வழியை புறக்கணித்து விட்டாரோ, குர்ஆன் பேசுகிறான், யார் நபி வழியை புறக்கணித்து விட்டாரோ என்று சொல்லிவிட்டு, நபி வழியை மாத்திரமல்ல மூமின்கள் சென்றார்களே அவர்களுடைய வழியையும் புறக்கணித்து விட்டார்களோ, நபி வழியையும் யார் புறக்கணிச்சுட்டாங்களோ, மூமின்கள் போனாங்களே அவங்களுடைய வழியையும் யார் புறக்கணித்து விட்டார்களோ, அவர்களை அதே வழியில் அல்லாஹ் விட்டுவிட்டு நாளை மறுமையில நரகத்தில் தள்ளிவிடுவான் என்று அல்லாஹவே பேசுகிறானே. அப்ப நபி வழியை புறக்கணிப்பது எப்படி, நரகத்தின் பாதையோ அதுபோன்று மூமின்கள் போனாங்களே அந்த பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள், அந்த பாதையை நீங்கள் புறக்கணித்தால் அவங்க யாரு, நரகம் என்று பேசுகிறானே. இந்த வசனத்தில் நாலாவது சூராவுடைய 115வது வசனத்தில் மூமின் பேசுறானே, மூமின்டா யாரு, முஸ்லிம் ஜமாத்துக்காரங்களே, மூமின் ஜமாத்துக்காரங்களே, அவங்களா மூமினே. இந்த ஆயத்து இறங்கினுச்சே, நு வல்லிஹி வமன் யுஷாக்கிர் ரசூல மின் பாதி மா தபய்யன லஹுல் ஹுதா மூமின்கள் போனாங்களே அந்த வழி என்று பேசுகிறானே. இந்த ஆயத்தி இறங்கும் போது மூமினாக இருந்த ஒரே கூட்டம் யார் தெரியுமா? யாரு? சஹாபாக்கள் மட்டும்தான். இந்த ஆயத்தி இறங்குகிற போது மூமினாக இருந்தார்கள். மட்டுமல்லாம சஹாபாக்களை பற்றித்தான் நேரடியாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மூமின் என்று பதிவு செய்கிறான். உதாரணமாக லகத் ரலியல்லாஹு அனில் மூமினீனே இது யுபாயூனக்கே தஹத ஷஜரா. லகத் ரலியல்லாஹு நிச்சயமாக அல்லாஹ் புரிந்து கொண்டான் அனில் மூமினீனே அந்த மூமின்களை புரிந்து கொண்டான். எந்த மூமின்கள்? இது யுபாயூனக்கே தஹத ஷஜரா, மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு பயாத்து பண்ணாங்களே, மரத்தடியில் உட்கார்ந்து பயாத்து பண்ணிய மூமின்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான் என்று பேசுகிறானே. இது யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்? இப்ப நம்ம எல்லாம் முஸ்லிம்கள் மூமின்கள், நம்ம எல்லாம் உட்கார்ந்து மரத்தடியில பயாத்து பண்ணிவிட்டு நம்மள அல்லாஹ் பொறுத்திக்கிட்டு அல்லாஹே சொல்லிட்டான் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? அப்ப யாரை பற்றி இங்க அல்லாஹ் பேசுகிறான்? அந்த ஹுதைபிய்யா ஒப்பந்த அதுல சஹாபாக்கள் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு பயாத்து பண்ணாங்களே, அந்த சஹாபாக்களை அல்லாஹ் பேசுகிற போது இவர்கள் மூமின்கள், இந்த மூமின்களை நான் பொறுந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதே போன்று ஜமாத்தை பின்பற்ற வேண்டும், எந்த ஜமாத்தை பின்பற்ற வேண்டும், ஜமாத்து சஹாபாவை பின்பற்ற வேண்டும் என்பதை நான் சொல்லவில்லை. சூரத்து தௌபாவுடைய 100வது ஆயத்து அவங்களை பின்பற்றினால் சொர்க்கம் என்று தௌபாவில் பேசுகிறான், பின்பற்றவில்லை என்று சொன்னால் நரகம் என்பதை சூரத்து நிசாவுடைய 115 அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு நம்ம ஊர்கள்ல நிறைய பேர் சுன்னத்துகள் ஜமாத்துல சொல்றாங்களே, பள்ளிவாசல் பள்ளிவாசல்களாக போர்டு போட்டு வச்சுக்கிறாங்களே, அவங்க எல்லாம் நெசமான சுன்னத்துகள் ஜமாத்தா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏன் அப்படி சொன்னா, போர்லயே இது வந்து அகலு சுன்னத்துகள் ஜமாத்தை சார்ந்த பள்ளிவாசல், எனவே இந்த பள்ளிவாசலில் சத்தமிட்டு ஆமீன் சொல்ல வேண்டாம். சரியா? சுன்னத்துகள் ஜமாத்து பள்ளிவாசல், எனவே நீங்க என்ன செய்ய வேண்டாம், சத்தமிட்டு ஆமீன் சொல்ல வேண்டாம் என்று போர்டு போட்டப்பட்டிருக்கிறது. இது முரணான வார்த்தையா வார்த்தை இல்லையா? சுன்னா என்ன சொல்கையில சத்தமிட்டு ஆமீன் சொல்வது? ஜமாத்து ஜமாத்து சஹாபா என்ன பண்ணாங்க பாக்கமா இல்லையா? சுன்னாவுலை ரசூல்லா சத்தம் போட்டு ஆமீன் சொன்னாங்க என்பது சுன்னா. ஜமாத் இருக்குதே ஜமாத்து சஹாபா, ஜமாத்து சஹாபா ஒரு வரலாறு படிச்சு பார்த்தீங்களா, சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க சத்தம் போட்டு ஆமீன் சொன்னாங்க என்பதை நான் சொல்லவில்லை. நான் ஆதாரத்தோடு இன்ஷால்லாஹ் பேசுகிறேன். ஒண்ணு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு ஆமீன் சொன்னாங்க, சொல்ல சொன்னாங்க என்பதை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 780வது ஹதீஸாக இந்த ஹதீஸை வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழு வைப்பாங்களே, அந்த தொழுகையில கைரில் மகளூபி அழகியும் என்று சொல்லிவிட்டால் தொலை வைக்கக்கூடிய ரசூலுல்லாவே சத்தமிட்டு ஆமீன் சொன்னார்கள். ஹதீஸ் வருகிறது, நீங்க இன்னைக்கு காபாவில போய் தொழுவுங்க, காபாவுல மக்கா மதீனாவுல ஹரம் ஷரீஃபுகள்ல அந்த இமாம்கள் தொலை வைக்கிறாங்களே, அவங்க கைரில் மகளூபி அழகியும் என்று சொல்லிவிட்டு அந்த இமாம்கள் சேர்ந்து என்ன செய்வாங்க, ஆமீன் சொல்லுவாங்க. ஏன் அந்த இமாம் சொல்றாங்க? இமாம்களுக்கு எல்லாம் பெரிய இமாம் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சத்தமிட்டு ஆமீன் சொன்னாங்க என்பது தெளிவான ஹதீஸ். சஹாபாக்களும் சத்தமிட்டு ஆமீன் சொன்னார்கள். சஹாபாக்கள் இமாம்கள் மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் மாத்திரமல்ல, அவங்க ஆமீன் சொல்லும் போது யாரும் சேர்ந்து ஆமீன் சொல்லுவாவா? மலக்குகளும் சேர்ந்து ஆமீன் சொல்வார்கள். மலக்குகள் சொல்லக்கூடிய ஆமீனோடு யாரும் சொல்லக்கூடிய ஆமீன் ஒத்து போகிறதோ உஃபேலஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி, அவர் முன் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப இது சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல், சுன்னாவை பின்பற்ற வேண்டும், ஜமாத் ஜமாத் சஹாபாவை பின்பற்ற வேண்டும் என்று போட்டுவிட்டு சத்த போட்டு ஆமீன் சொல்லாதே என்று சொல்லுவது சுன்னாவுக்கு மாற்றேன், எதுக்கு மாற்றேன், ஜமாத்துக்கு மாற்றேன் என்பதை புரிந்து கொள்ள சுன்னாவுக்கு மாற்றங்கிறது இது ஆதாரம். ஜமாத்துக்கு மாற்றங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்ன இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் ஃபதுலு தமீன், ஆமீன் சொல்வதின் சிறப்பை பற்றிய ஒரு பாடத்தை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. பாடத்துக்கு தலைப்பு என்ன? ஆமீன் சொல்வதின் சிறப்பை பற்றிய பாடம் என்று ஒரு பாடத்தை போட்டிருக்கிறாங்க. அதுல ஜமாத்து சஹாபா பெரிய பெரிய சஹாபாக்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க எல்லாம் எப்படி ஆமீன் சொன்னாங்க என்பதை இமாம் புகாரி சொல்றாங்க. முதல்ல அப்துல்லா பின் ஜுபைர், அப்துல்லா பின் ஜுபைர் வந்து ரசூலுல்லாஹி நெருக்கிய சஹாபி. மட்டுமில்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சஹாபாக்களை சொர்க்கவாசினாங்களே, அதில் ஒரு சஹாபி யாரு? அப்துல்லா பின் ஜுபைர் என்ற சஹாபி. மட்டுமில்லாம அபூபக்கர் சித்திக் இருந்தாங்களே, அவங்களுடைய மருமகன் யாரு? அப்துல்லா பின் ஜுபைர் என்ற சஹாபி. இந்த சஹாபி சொல்றாங்க, ஆமன இப்னு ஜுபைர் ومن وراه حتى ان للمسجد لذته. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆமீன் என்பதை சத்தமிட்டு சொன்னார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு பின்னால் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள் தாபியங்கள் எல்லாம் ஆமீனை சத்தமிட்டு சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹத்தா எந்த அளவுக்கு சத்தமிட்டு சொன்னார்கள் என்று சொன்னால், இன்னலில் மஸ்ஜிதி லலஜ்ஜதுன், பள்ளி வாசல் அதிரும் அளவுக்கு சத்தம் வந்து வெளியே கேட்கும், சத்தம் வெளியே போகு, சத்தம் வெளியே போகக்கூடிய அளவுக்கு அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தமிட்டு ஆமீன் சொன்னாங்க என்பதை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்காங்களே. அகுலு சுன்னத்துல் ஜமாத் என்று போட்டுவிட்டு சத்தம் போட்டு ஆமீன் சொல்லாதே. சுன்னாவுக்கு மாத்த, ஜமாத்து சஹாபாவுக்கு மாத்தமா இல்லையா? இப்னு ஜுபைருடைய கருத்துக்கு ஆமீனுக்கு மாத்த. மட்டுமில்லாம பெரிய சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபியாரே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஒரு கட்டத்துல இவங்களை வந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கவர்னராக இவங்க ஆக்கப்பட்டாங்க. பஹ்ரைன் நாட்டுடைய கவர்னராக இருக்கிற போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுக்கு துறவு போவாங்களே, அந்த இமாம் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்ன, சூரத்துல் ஃபாத்திஹாவை முடித்து விட்டு வேகமா அடுத்த சூராவுக்கு போயிருவாரு. அப்படி இன்னைக்கு பண்றாங்களா இல்லையா? இந்த அளவுக்கு வேகமா வீம்புக்கு பண்ணாம அவர் யதார்த்தமா பண்ணிட்டாரு. அப்படி யதார்த்தமா அல்ஹம்து சூரா ஓதி முடித்த உடனே ஆமீன் சொல்ல டைம் கொடுக்காம பண்ணினாரு. அந்த இமாமை கவர்னராக இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்க பண்ணது தப்பு, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், லா தஃபுதுனி பி ஆமீன், நீங்கள் கைரில் மகளூதி அலைஹிம் என்று சொல்லிவிட்டால் மக்கள் ஆமீன் என்று சொல்வார்கள். அதற்குரிய நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும். நேரம் தராமல் ஆமீன் சொல்ல நேரம் தராம அடுத்த சூராவிற்கு நீங்கள் போய்விட வேண்டாம் என்று உத்தரவு போட்டது யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இமாமுக்கு உத்தரவு போட்டாங்க என்பதை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்காங்களே. அப்ப ஜமாத்து சஹாபா ஆமீன் சத்தமிட்டு சொன்னாங்களா இல்லையாங்க? அதே மாதிரி பாத்தீங்க, இன்னொரு பெரிய சஹாபி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களை பத்தி இமாம் புகாரிய பதிவு பண்ணிருக்காங்க. கான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு லா யதுஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தமிட்டு ஆமீன் சொல்வதை தன்னுடைய வாழ்க்கையில் விட்டதே இல்லை. மட்டுமல்லாமல் வயஹுல்லுஹும், மக்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள், என் அருமை சஹாபாக்களே நீங்கள் எல்லாம் சத்தமிட்டு ஆமீன் சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் சத்தமிட்டு ஆமீன் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், வஸமிஅத்து மின்ஹு ஃபீ தாலிக கைரன், நீங்கள் சத்தமிட்டு ஆமீன் சொல்வதில் நன்மை இருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் சத்தமிட்டு ஆமீன் சொன்னார்கள், நீங்களும் சத்தமிட்டு ஆமீன் சொல்லுங்கள் என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்ணாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப ஜமாத்து சஹாபாவை பொறுத்தவரை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க என்ன பண்ணாங்க? சத்தம் போட்டு ஆமீன் சொன்னாங்க. அதுதான் ஜமாத்து சஹாபா, சுன்னத்துல் ஜமாத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்களாக்கே இன்னைக்கு அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ஜனாசா தொழுவாங்க. நம்ம சமீபத்தில் ஒரு சகோதரர் ஜக்கரியா அவங்க அம்மா மூத்தா போயிட்டாங்க. இத ஜனாசா தொழுகையில பாத்தீங்களாக்கே யாரு துளு வைக்கிறது? பெரிய பெரிய வருத்தம். ஜமாத் நிர்வாகத்தை போய் சொன்னமாக்கு முதல்ல ஒண்ணு, அப்ப ரெண்டாவது என்ன? இல்ல இல்ல, நீங்க யாரு? ஜக்கரியா துளு வைக்க கூடாது, பையன் அம்மா மூத்தா போயிட்டாங்க. அம்மா மூத்தா போயிட்டாங்க, பையன் என்ன செய்யக்கூடாது? சொல்ல வைக்க கூடாது. என்ன அவளு சுண்ணத்தோல் ஜமாத், அவளு சுண்ணத்தோல் ஜமாத் போடுகிறது. அம்மா மூத்தா போயிட்டா பையன் துளு வைக்க கூடாது, நாங்கதான் துளு வைப்போம். எங்க துளுகள் என்ன இருக்காது? அல்ஹம்து சூரா மத்த மொத்தவங்க ஜனாசா துளு வைக்கிறாங்களே, என்ன ஓட மாட்டாங்க? அல்ஹம்து சூரா ஓட மாட்டாங்க. ஆனால் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்கள் சுண்ணாவை படித்து பாருங்கள். இமாம் புகாரி சஹீஹுல் புகாரியின் 1335வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஜனாசா துலுகையில அல்ஹம்து சூரா ஓத வேண்டுமா ஓத வேண்டாமா? நிச்சயமாக ஓதி ஆக வேண்டும். லிமன் லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், எவர் ஒருவர் தொழுகையில் அல்ஹம்து சூரா ஓதவில்லையோ அந்த தொழுகை செல்லவே செல்லாது, அது கூடாது. அந்த தொழுகையை சுருட்டி முகத்தில் அல்லாஹ் வீசி விடுவான். இது நபிகள் நாயகம் தெளிவா சொல்றாங்க. அப்படி சொல்லிருக்க ரசூலுல்லாஹ்வுக்கே சேலஞ்ச் என்ன, நாங்க அல்ஹம்துலில்லாஹ் ஓத மாட்டோம், ரசூலுல்லாஹ் தெளிவா ஓதுனாங்க, சுன்னத்து வல் ஜமாத் என்று போர்டை போட்டு வச்சுக்கிட்டு சுன்னா ரசூலுல்லாஹ் அல்ஹம்து ஜனாஸா தொழுகையில சத்தம் போது ஓதுனாங்களா ஓதலையா, ஓதுனாங்கிறதுக்கு என்ன ஹதீஸ்? இந்த புகாரி உடைய 1335 இன்ஷா அல்லாஹ் பிறகு படிச்சு பாருங்க. அதுல ஒரு சஹாபி தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஸல்லைது ஹல்ஃப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் என்கிற சஹாபி ஒரு ஜனாசாவுக்கு தலைவைத்தார்கள். இந்த தல்ஹாங்கிற சஹாபி சொல்றாங்க, நான் பின்னால் சொல்றேன். அப்ப இப்னு அப்பாஸ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, முதல் தக்பீருக்கு நபிகள் நாயகம் ஓதுனாங்களே, ஓத சொன்னாங்களே, அதை நீங்கள் ஓத வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா துலஹையுடைய முதல் தக்பீருக்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டு ஜனாஸா துலஹையில சனா ஓதல. மத்த துலஹையில நீங்க சனா ஓதுங்க, ஜனாஸா துலஹையில சனா அல்ல. தக்பீர் கட்டிவிட்டு நேரடியாக நவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் கடைசி வரை கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்பது வரை முதல் தக்பீருக்கு பிறகு நபிகள் நாயகம் ஓதினார்கள். தெளிவா ஹதீஸ் வருதுங்க. நம்ம இமாம் சொல்லுவாரே சுன்னத்துல் ஜமாத் போனா தக்பீர் கட்டினா அவுது பிஸ்மி தான் சொல்லுவோம், அடுத்து அல்லாஹு அக்பர். எப்படி சூரா ஓதி முடிக்க முடியுது? ஓதி முடிக்க முடியாது. பெரிய ஒரு இவரை மன்னிப்பாயாக, இவர் மீது அன்பு காட்டுவாயாக, இவர் மீது கருணை காட்டுவாயாக, கேள்வி கணக்குகளை லேசாக்குவாயாக, கபருடைய அதாவை விட்டும் பாதுகாப்பாயாக, நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, சொர்க்கத்துக்கு அழகான துவாங்க. நான் கேட்கிறேன், நம்மள எத்தனை பேருக்கு இந்த துவா மனப்பாடமா இருக்குது? உமா மௌத்தா போயிடுறாங்க, பாப்பா மௌத்த போயிடுவாரு, பொண்டாட்டி மௌத்து, புள்ள மௌத்து, நம்ம நிட்டு துளு வைக்கிறோம், துளுவுறோம், காபாவுக்கு மக்காவுக்கு ஹஜ்ஜு முறான்னு போறோம், அங்கே ஒவ்வொரு துளைக்கு பிறகு இதை தலா ஜராசாத்திரம் நடக்கும், நம்மளும் பின்னால் நின்று தொழுவோம். ஏதோ ஒரு வகையில் தொழுகையில் அல்லாஹ்வை ஏமாத்துகிறோமா இல்லையா? உங்களுக்கு அல்ஹம்து சூரா தெரியும், தெரியும் என்று எனக்கு தெரியும். அதே மாதிரி இரண்டாவது தக்பீருக்கு பிறகு சலவாத் தெரியும் என்று எனக்கு தெரியும். மூணாவது தக்பீருக்கு பிறகு உங்களுக்கு அந்த ஜனாசா தொழுகை தெரியாது. உங்களில் 99% நிறைய ஜனாசா தொழுகையை நீங்கள் தொழுதிருப்பீர்கள், அதுவும் தெரியும். ஆனால் என்ன இல்லை, அது தெரியாது. நான் கேட்கிறேன், சுன்னா என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்களே, அதை நாம் ஓத வேண்டுமா? கொஞ்சம் பெருசுங்க, நீங்க மெனக்கடுங்க, கஷ்டப்படுங்க, கஷ்டப்பட்டையா முடியாது, ஒரு நிமிஷத்துல ஓதிரலாம். அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வாஃபிஹி வாஃபானுஹு வாக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி மதகலஹு வஃஸிலுஹு பில் மாயி வஸ்ஸலி வல் பரத் வனக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் அபியல மின தனஃப் வாபுதிலுஹு தாரன் கைரம் மின் தாரிஹி வாஹிலன் கைரம் மின் அஹிலிஹி வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி வாதிஹிலுல் ஜன்னத வாயிதுஹு மின் அஸாபில் கபரி வமின் அஸாபின் நார். இதாங்க துஆ. இதையே உங்களுக்கு நீங்க முயற்சி பண்ணல, முயற்சி பண்ண முடியும். நான் கேட்கிறேன், இந்த ஜனாஸா துலுகையை நீங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாத்தா உங்களுக்கு ஆதார் அடையாள அட்டை கொடுப்பாங்க, இல்ல வந்து ரேஷன் கார்டு தருவாங்க, இல்ல பாஸ்போர்ட் தருவாங்க. அரசாங்க சலுகை தருகிறது. இந்த அரசாங்கம் தரக்கூடிய ஒரு எலும்பு துண்டுகள், இந்த எலும்பு துண்டுகளை இந்த துவாவை பேசி இஸ்லாமிய அரசு, இஸ்லாமிய அரசா இருந்து இதை ஒப்பித்தாத்தா உனக்கு ஆதார் அடையாளட்டை, இதை ஒப்பித்தாத்தா பாஸ்போர்ட் என்று சொன்னால் நீங்கள் ஒப்பிப்பீர்களா மாட்டீர்களா? ஒப்பிப்பீர்கள். ஏன் அந்த அந்த வேணு, ஆதார் அடையாள வேட்ட வேணு, பாஸ்போர்ட் வேணு, அது மூலமா காசு சம்பாதிக்கணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க, ஏன் ஓதல? அப்ப இது மூணாவது பிறகு நாளுக்கு பிறகு ரசூலா சலாம் சொன்னாங்க, இது சுன்னா. ஜமாத்தை பாத்தியலாக்க ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவங்க சொல்றாங்க யக்ரவு அலா திபிலி பிஃபாதிஹத்தில் கிதாப் ஜனாஸாத்துல் ஹைல என்ன ஓதுனாங்க ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹு அலைஹி அல்ஹம்து சூரா ஓதுனாங்க தெளிவா சுன்னாவுலயும் ஓதுனாங்கன்னு இருக்குது ஜமாத்து ஸஹாபா ஜமாத்து தாபியீன் ஜமாத்து தாபியீன் ஜமாத்துல் அய்மா இமாம்களுடைய ஜமாத்துகள் எல்லாம் அல்ஹம்து ஓதுனாங்கன்னு தெளிவா இருக்க நாங்க ஓத மாட்டோம் என்று பேசுகிறோமே அப்ப என் அருமைய சகோதரர்களே இதெல்லாம் குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றம் என்பதை சொல்லிக் கொண்டே வெறுமனை நாங்கள் சுன்னத்து வல் ஜமாத் என்று வாயளவில் சொல்லக்கூடிய மக்களாக இல்லாமல் சுன்னா என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாங்களோ எதை செஞ்சாங்களோ எதை அங்கீகரித்தாங்களோ ஜமாத் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸில் அது விஷயமாக பேசப்படாமல் இருக்கலாம் அது விஷயமாக தெளிவில்லாமல் இருக்கலாம் அந்த இல்லாத தெளிவுகளை சஹாபாக்கள் சொல்லுகிறாங்களே அதை நாம் ஏற்றுக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே இது போன்ற வசனங்கள் அருளப்படுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்ணாங்களே அந்த உபதேசங்கள் அந்த குர்ஆன் சுன்னாக்கள் சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே எவ்வளவு பெரிய மாற்றத்தை தாக்கத்தை ஈமான இறையச்சத்தை ஏற்படுத்தியதோ அது போன்ற ஈமான இறையச்சத்தை நம்முடைய கல்புகளிலும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்கிற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார் இன்னல் ஹம்துலில்லாஹ் اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பார்ந்த சகோதரர்களே என்னுடைய இரண்டாவது ஹுத்பாவுல வழக்கமா துஆக்களை பத்தி பார்த்துக்கொண்டிருக்கிறோம் நான் ஒவ்வொரு வாரமும் வரும்போது இந்த வாரம் ஜும்மா வந்து சீக்கிரமா முடிச்சிரணும் ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1:30 மணிக்கு மேல போகும்போது நீங்க எல்லாம் வாசிய பாக்குறீங்களா இல்லையா இந்த வாரம் வந்து மக்களை வந்து பார்க்க விட்டுற கூடாது அந்த மாதிரிதான் குறிப்பு எடுத்துட்டு வர்றேன் ஏனோ தெரியல கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா ஒரு 5-10 நிமிஷம் லேட்டா புரியும் சாரி மன்னிச்சுக்கிறேங்க சுருக்கமா ரெண்டாவது துவா முடிச்சிடறேன் துவாவுக்கு முன்னால ரெண்டு முக்கியமான அறிவிப்பு முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னா மாஷா அல்லா தபாரக்கல்லாம் போன திங்கட்கிழமை மாற்று மத சகோதரர்களுக்கு நம்ம இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தணும் இஸ்லாத்தை வந்து எட்டி வைத்தோம் முத முதலே ஒரு பத்திரிகையை கொடுத்து ஒரு சகோதருக்கு வந்து கொடுத்தமா இல்லையா அந்த சகோதரர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் இல்லையா அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு மத்த சகோதரர்கள் ஓரளவுக்கு நெருக்கமா வந்திருக்கிறாங்க அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு அதுக்கு காரணமா சில சகோதரர் இருந்தாங்களே அவங்களுடைய இம்மை மறுமையுடைய வாழ்க்கைக்கு வந்து அல்லாஹ் வெற்றியை தரட்டும் நம்ம வேலையை வந்து நம்ம மட்டும் முஸ்லீமா இல்லாம பிற மக்களுக்கு மார்க்கத்தை செய்யணும் சொல்லணும் எத்தி வைக்கணும் என்று சொல்லி யாருக்கெல்லாம் யாரெல்லாம் அதுக்கு உதவி செஞ்சாங்களோ அந்த மக்களுக்கு நன்றியை சொல்லி இரண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னா வழக்கமா நம்ம பள்ளிவாசல்ல குர்பானிக்காக பங்கு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷமும் குர்பானி கொடுப்போம் பங்கு சேர்ப்போம் அந்த பங்கு எவ்வளவுங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அறிவிப்போம் ஆக குர்பானி நம்ம பள்ளிவாசல் சார்பா உண்டு என்பது இரண்டாவது அறிவிப்பு மூணாவதாக இந்த வாரம் துவா என்ன அப்படின்னு சொன்னா நம்ம போன வாரம் பள்ளிக்குள்ள போய் துளவக்கூடிய வேலையை முடிச்சிட்டோம் பள்ளிவாசல் விட்டு வீட்டுக்கு வர்றோம் வீட்டுக்கு வரும்போது ஓதக்கூடிய துவாவை ஓத வேண்டுமா இல்லையா வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள வருவோம் இல்லையா வீட்டுக்கு போகாம இருக்க மனசு இருக்க முடியாது வீட்டுக்குள்ள போவோம் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு நுழைகிற போது என்ன துவா ஓதுனாங்க அது தெரியுமா உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது என்ன துவா ஓதுனாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலஜி வ கைரல் மஹரஜ் பிஸ்மில்லாஹி வலஜனா வ பிஸ்மில்லாஹி ஹரஜனா வ அலா ரப்பினா தவக்கல்னா என்பதுதான் துவா மறுபடியும் ஞாபகம் ஊட்டுகிறேன் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலஜி வ கைரல் மஹரஜ் بسم الله ولدنا وبسم الله خرجنا وعلى ربنا توكلنا என்ன பொருள் அல்லாஹ்வே நான் செல்கின்ற இடம் வீடாக இருந்தாலும் சரி வீட்டை விட்டு வெளியே போகிறேனே அந்த இடமாக இருந்தாலும் சரி இவைகளெல்லாம் சிறந்த இடமாக வரக்கத்து பொருந்திய இடமாக பாதுகாப்பு உள்ள இடமாக ஆக்குவாயாக என்று சொல்லிவிட்டு வாலா ரப்பினா தவக்கல்னா எங்களுடைய ரப்பே உன்மீது முழுமையான தவக்குள் வைத்து நாங்கள் உள்ளே வீட்டுக்கு நுழைகிறோம் வீட்டை விட்டு வெளியே போகிறோம் என்கிற அழகான துவா இந்த துவாவை ஓதினால் என்ன ஃபாயிதா அப்படின்னு சொன்னா நம்ம வெளியே போயிட்டு வேலைகளே முடிச்சு போட்டு வீட்டுக்கு வருவோமா இல்லையா அப்ப நம்மளோடு யாரு வருவான்னு சொன்னா யாரு வருவானா ஷைத்தான் வருவான் இங்க பாப்போம் இந்த போஸ்டரு அந்த படம் இவன அவன இந்த மாதிரி கெட்ட நோய் கண்டு போவேன் ஷைத்தான் கூட வருவான் வீட்டுக்குள்ள ஷைத்தான் முயற்சி பண்ணுவான் வீட்டுக்குள்ள வர முயற்சி பண்றானே அவரு வீட்டுல காலை வச்சவனையே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அப்படி ஓதியலாக்க வீட்டுக்குள்ள செய்த வர மாட்டாங்களாம். சரியா? ஏன் வர மாட்டாங்க? வீட்டுக்குள் வராமல் வெளியே உட்கார்ந்து புலம்புவார்கள். சைத்தானுடைய புலம்புதல் என்ன என்று சொன்னால், நாம் அபீதலக்கும் வர ஆஷா, இந்த வீட்டில் போய் படுத்து தூங்க முடியவில்லையே, ஏன் இந்த வீட்டில் போய் படுத்து தூங்க முடியலையே, இந்த வீட்டில் சாப்பிட முடியவில்லையே என்று சைத்தான்கள் புலம்பிக் கொள்வார்கள் என்கிற ஹதீஸை இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபுல 5906 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற துஆக்களை சொல்லுகிற போது சஹாபாக்கள் போட்டி போட்டு மனப்பாடம் பண்ணி அமல் பண்ணாங்களே, அப்படி அமல் பண்ணக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வாக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்களோடு சித்தீக்கின்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களோடு இது போன்று தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. அல்லாஹும்மா அய்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன்னார். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.